ஓம் சாந்தி. ஏப்ரல் 13 2025. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல். தேதி டிசம்பர் 31 2004. இந்த வருட ஆரம்பத்திலிருந்து உங்களின் எல்லையற்ற விருப்பமன்மைக்குரிய மனோபாவம் வெளிப்பட வேண்டும். இதுவே முக்திதாம வாசலின் சாவியாகும். இன்று புதிய யுகத்தை படைப்பவரான பாப்தாதா தனது குழந்தைகளுடன் புது வருடத்தை கொண்டாட வந்துள்ளார். தனது குழந்தைகளின் மீதுள்ள அன்பால் அவர் தொலைதூரத்திலிருந்து அவர்களுடன் ஓர் இறை சந்திப்பை கொண்டாடுவதற்காக பௌதீக உலகிற்கு வந்துள்ளார். உலகில் புது வருடத்திற்காக ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். ஆனால் பாப்தாதா குழந்தைகளான உங்களுக்கு புது வருடத்திற்கும் புதிய யுகத்திற்கும் இரண்டுக்குமான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். புது வருட கொண்டாட்டம் ஒரு நாளுக்கான கொண்டாட்டமே. ஆனால் நீங்கள் புதிய யுகத்தை சங்கம யுகத்தில் சதா கொண்டாடுகின்றீர்கள். இறை அன்பால் கவரப்பட்டு நீங்கள் அனைவரும் இங்கே வந்துள்ளீர்கள். எவ்வாறாயினும் யார் மிக தொலைவிலிருந்து வந்திருக்கின்றார்? இரட்டை வெளிநாட்டவர்களா? அவர்கள் இந்த பௌதீக உலகிலிருந்தே வந்துள்ளனர். ஆனால் தொலைதூரவாசியான பாப்தாதா எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கின்றார்? பாபா எத்தனை மைல்கள் கடந்து வந்துள்ளார் என உங்களால் அந்த தூரத்தை அளக்க முடியுமா? எனவே தொலைதூரவாசியான பாப்தாதா, நீங்கள் அனைவரும் நீங்கள் டைமண்ட் மண்டபத்தில் பாபாவின் முன்னால் அமர்ந்திருந்தாலும் அல்லது மதுபன் கியான் சரோவர் அருங்காட்சியகத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் பாப்தாதாவுடன் ஒரு சந்திப்பை கொண்டாடி கொண்டும் இருப்பதை பார்க்கின்றார். எனவே எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் புதிய யுகத்திற்கும் புது வருடத்திற்கும் பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குழந்தைகளான உங்களின் கண்களின் முன்னால் புதிய யுகம் இருக்கிறதல்லவா? அவ்வளவுதான். இன்று நீங்கள் சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். நாளை நீங்கள் புதிய யுகத்தில் ராஜ்ய உரிமை உள்ளவர்களாக உங்களின் ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள். அது மிக நெருக்கமாக இருப்பதை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா? இது இன்றும் நாளையும் என்ற விஷயம் மட்டுமே. நீங்கள் நேற்று அப்படி இருந்தீர்கள், நாளை மீண்டும் ஒருமுறை அப்படி ஆகப் போகின்றீர்கள். உங்களின் புதிய யுகத்தின் தங்க யுகத்தின் தங்க ஆடையை உங்களின் முன்னால் பார்க்க முடிகின்றதா? அது மிகவும் அழகாக உள்ளது. உங்களால் அதை தெளிவாக பார்க்க முடிகின்றதல்லவா? இன்று நீங்கள் சாதாரணமான ஆடையுடன் இருக்கின்றீர்கள். நாளை நீங்கள் புதிய யுகத்தின் அழகான ஜொலிக்கும் ஆடையுடன் இருப்பீர்கள். புது வருடத்திற்காக இந்த ஒரு நாள் மட்டும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை கொடுப்பார்கள். எவ்வாறாயினும் பாப்தாதா புதிய யுகத்தை படைப்பவர். உங்கள் அனைவருக்கும் பல பிறவிகளுக்கு நிலைத்திருக்கும் பொன்னுலகம் என்ற பரிசை வழங்குகின்றார். அது அழியக்கூடிய பரிசு அல்ல. தந்தை குழந்தைகளான உங்களுக்கு அழியாத பரிசை வழங்கியுள்ளார். உங்களுக்கு இது நிறைவிருக்கிறதா? நீங்கள் அதை மறக்கவில்லை தானே? உங்களால் ஒரு வினாடியில் வந்து போக முடியும். ஒரு கணம் நீங்கள் சங்கம யுகத்தில் இருப்பீர்கள். அடுத்த கணம் உங்களால் உங்களின் பொன்னுலகை சென்று அடைய முடியும். அல்லது அதற்கு நீண்ட நேரம் எடுக்குமா? உங்களின் ராஜ்யத்தை நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள் தானே? இன்றைய தினம் விடை பெறுகின்ற நாள் என்று அழைக்கப்படுகிறது. நள்ளிரவின் பின்னர் கொண்டாட்டத்திற்குரிய நேரம் என்று அழைக்கப்படும். அதனால் விடை பெறும் நாளில் இந்த வருடத்திற்கு விடை கொடுப்பதுடன் கூடவே வேறு எதற்கும் நீங்கள் விடை கொடுத்துள்ளீர்கள்? நீங்கள் அனைத்து நேரத்திற்கும் விடை கொடுத்துள்ளீர்களா, அல்லது குறுகிய காலத்திற்கு மட்டுமே விடை கொடுத்துள்ளீர்களா என்பதை சோதித்து பார்த்தீர்களா? காலம் மிக வேகமாக செல்கிறது என பாப்தாதா ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளார். எனவே உங்களின் முயற்சிகளின் வேகம் துரிதமாக உள்ளதா என நீங்கள் வருடம் முழுவதும் உங்களின் பெரு பேற்றை சோதித்து பார்த்தீர்களா? அல்லது சில நேரங்களில் ஒரு வேகத்திலும் மற்ற நேரங்களில் வெவ்வேறு வேகங்களிலும் செல்கிறதா? உலகின் நிலைமைகளை பார்க்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது குறிப்பாக உங்களின் இரண்டு ரூபங்களை வெளிப்படுத்த வேண்டும். அந்த இரண்டு ரூபங்களாவன அனைவர் மீதும் கருணை நிறைந்தவராகவும் நன்மை செய்பவராகவும் இருத்தல், இரண்டாவது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அருள்பவரின் குழந்தையாக மாஸ்டர் அருள்பவராக இருத்தல். உலகிலுள்ள ஆத்மாக்கள் முற்றிலும் சக்தியற்றவர்களாக, துன்பம் நிறைந்தவர்களாக, அமைதியற்றவர்களாக இருப்பதுடன் துயரத்தில் அழுகின்றார்கள். அவர்கள் தந்தையை நோக்கியும், பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களான உங்களை நோக்கியும் அழைக்கின்றார்கள். எங்களுக்கு சந்தோஷம், அமைதி, சுகம், தைரியத்தை ஒரு சில கணங்களுக்கேனும் அருளுங்கள். தந்தையால் குழந்தைகளின் துன்பத்தையும் துயரத்தையும் காண அல்லது கேட்க பொறுத்து கொள்ள முடியவில்லை. பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களான உங்கள் அனைவருக்கும் கருணை பிறக்கவில்லையா? அவர்கள் யாசிக்கிறார்கள், அருளுங்கள், அருளுங்கள், அருளுங்கள். எனவே அருள்பவரின் குழந்தைகள் குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு துளியாவது கொடுக்க வேண்டும். தந்தை குழந்தைகளான உங்களை, அவரின் சகப்பாடிகளை மாஸ்டர் அருள்பவர்களாக தனது வலது கரங்களாக ஆக்கி இந்த சிக்னலை கொடுக்கின்றார். நீங்கள் உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தி அளிக்க வேண்டும். அனைவரும் முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். ஓ அருள்பவரின் குழந்தைகளே, இப்பொழுது உங்களின் மேன்மையான எண்ணங்களால், உங்களின் மனதின் சக்தியால், அது வார்த்தைகள், உறவு முறைகள், தொடர்புகள், நல்லாசிகளும் தூய உணர்வுகளும், அதிர்வலைகள் அல்லது சூழல் என எந்த ஒரு வழிமுறையானாலும், அதனால் அவர்களுக்கு நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொடுங்கள். எங்களை விடுவியுங்கள் என அவர்கள் அழுகின்றார்கள். பாப்தாதா தனது வலது கரங்களிடம் கூறுகின்றார், கருணை காட்டுங்கள். இதுவரை நீங்கள் பாரதத்திலும் வெளிநாடுகளிலும் நீங்கள் திறந்துள்ள நிலையங்களாலும் நடத்திய மெகா நிகழ்ச்சிகள் மற்றும் கருத்தரங்குகளால் உலகிலுள்ள ஆத்மாக்களின் முழு ஜனத்தொகைக்கு ஏற்ப எத்தனை சதவிகிதமான ஆத்மாக்களுக்கு முக்திக்கான பாதையை நீங்கள் காட்டியுள்ளீர்கள் என கணக்கிட்டு பாருங்கள். நீங்கள் பாரதத்திற்கு மட்டும் நன்மை செய்பவர்களா, அல்லது ஐந்து கண்டங்களில் உள்ள வெளிநாடுகளுக்கு மட்டும் நன்மை செய்பவர்களா? நீங்கள் எங்கே நிலையத்தை திறந்திருந்தாலும் அந்த இடத்திற்கு மட்டும் நன்மை செய்பவர்களா, அல்லது உலகிற்கே நன்மை செய்பவர்களா? உலகிற்கு நன்மை செய்வதற்காக குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தையின் வலது கரமாக ஆக வேண்டும். நீங்கள் வலது கரங்கள் தானே? நீங்கள் யாராவது ஒருவருக்கு எதையாவது கொடுக்கும் பொழுது எப்படி அதை கொடுப்பீர்கள்? நீங்கள் அதை உங்களின் கைகளாலேயே கொடுப்பீர்கள், அப்படித்தானே? எனவே நீங்கள் பாப்தாதாவின் கைகள் தானே? நீங்கள் அவரின் கரங்கள். எனவே பாப்தாதா தனது வலது கரங்களிடம் கேட்கின்றார், எத்தனை சதவிகிதமான ஆத்மாக்களுக்கு நீங்கள் நன்மை செய்துள்ளீர்கள்? எத்தனை சதவிகிதத்தினருக்கு நீங்கள் நன்மை செய்துள்ளீர்கள்? பாப்தாதாவிடம் கூறுங்கள். இதை கணக்கிடுங்கள். பாண்டவர்களான நீங்கள் கணக்கிடுவதில் கெட்டிக்காரர்கள் தானே? இதனாலேயே பாப்தாதா கூறுகின்றார், இப்பொழுது உங்களின் முயற்சிகளையும் சேவை செய்வதில் வெவ்வேறு வழிமுறைகளுக்கான முயற்சிகளையும் தீவிரப்படுத்துங்கள். ஒருவரின் சொந்த ஸ்திதியை பொறுத்தவரையும் குறிப்பாக 4 விஷயங்களை சோதித்து பாருங்கள். இது தீவிர முயற்சி செய்தல் எனப்படுகிறது. முதலில் உங்களுக்கு ஒரு கருவியாக இருக்கும் உணர்வு இருக்கிறதா என சோதித்து பாருங்கள். நான் என்ற ராஜரிகமான ரூபம் ஏதாவது உள்ளதா? எனது என்ற உணர்வு ஏதாவது இருக்கிறதா? சாதாரணமான மக்களுக்கு நான் மற்றும் எனது என்பது சாதாரணமானது. அவர்கள் புற உணர்வில் இருக்கிறார்கள். எவ்வாறாயினும் பிராமண வாழ்க்கையில் எனது மற்றும் நான் என்பவை சூட்சுமமானதும் ராஜரீகமானதும் ஆகும். அதன் மொழி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இது அனைத்து நேரத்தையும் நடக்கிறது. இது அனைத்து நேரத்திலும் தொடர்கிறது. இது நடக்கும். நாங்கள் தொடர்ந்து செயல்படுகின்றோம். நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஒன்று ஒரு கருவியாக நிமித்தமாக இருத்தல். நீங்கள் ஒவ்வொரு வழிமுறையிலும் அது சேவை, உங்களின் சொந்த ஸ்திதி, உங்களின் உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும் அதற்கு கருவியாக இருக்கின்றீர்கள். உங்களின் முகமும் செயல்களும் ஒரு கருவியினுடையதாக இருக்க வேண்டும். இரண்டாவது சிறப்பியல்பானது ஒரு கருவியாகவும் பணிவாகவும் நிர்மான் இருக்கும் உணர்வாகும். கருவியும் பணிவை கொண்டிருப்பதும். கருவியாக இருந்து பணிவுடன் புதுப்பித்தலை நிர்மான் செய்தல். எனவே நீங்கள் 3 விஷயங்களை பற்றி கேட்டீர்கள். கருவி, பணிவு, புதுப்பித்தல். 4வது விஷயம் சப்தத்திற்கு அப்பாற்பட்டது, நிர்வாணா. நீங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட இடத்திற்கு செல்லுங்கள். சப்தத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் ஸ்திரமாக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் இருந்தால் மட்டுமே உங்களால் மற்ற ஆத்மாக்கள் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட தாமத்தை அடைய செய்ய முடியும். இப்பொழுது அனைவருக்கும் முக்தியே தேவைப்படுகிறது. அவர்கள் அழுகின்றார்கள், எங்களை விடுவியுங்கள், எங்களை விடுவியுங்கள். எனவே உங்களின் நடைமுறை வாழ்க்கையில் இந்த 4 விஷயங்களிலும் நல்லதொரு சதவிகிதத்தை கொண்டிருத்தல் என்றால் தீவிர முயற்சியாளராக இருத்தல் என்று அர்த்தம். அப்பொழுது பாப்தாதா கூறுவார், ஆகா ஆகா குழந்தைகளே ஆகா. நீங்களும் கூறுவீர்கள், ஆகா பாபா ஆகா. ஆகா நாடகமே ஆகா. ஆகா முயற்சியே ஆகா. எவ்வாறாயினும் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சில நேரங்களில் நீங்கள் ஆகா என்று கூறுகிறீர்கள். சில நேரங்களில் ஏன் என்று கூறுகிறீர்கள். ஏன் என்பதற்கு பதிலாக அது ஐயோ, கவலை என்று ஆகிறது. எனவே அது ஏன் என்று இருக்கக்கூடாது, ஆனால் ஆகா என்று இருக்க வேண்டும். உங்களுக்கு எது பிடித்திருக்கிறது, ஆகா அல்லது ஏன்? உங்களுக்கு எது பிடிக்கும்? ஆகா என்று கூறப்பட்டது. நீங்கள் ஒரு பொழுதும் ஏன் என கூறுவதில்லையா? அது தவறுதலாக வருகிறதா? இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் ஏன் ஏன் என கூறுவீர்களா? நீங்கள் இப்படி கூறுகின்றீர்களா? ஏன் என கூறுகின்றீர்களா? சில நேரங்களில் அதை கூறுகின்றீர்களா? ஏன் என ஒரு பொழுதும் கூறாதவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களில் வெகு சிலரே இருக்கின்றீர்கள். பாரதவாசிகளான உங்களில் ஆகா ஆகா என்பதற்கு பதிலாக ஏன் என்ன என கூறுபவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஏன் அல்லது என்ன என கூறுகின்றீர்களா? உங்களுக்கு யார் இதற்கான அனுமதி கொடுத்தது? உங்களின் சமஸ்காரங்களா? உங்களின் பழைய சமஸ்காரங்கள் ஏன் ஏன் என உங்களுக்கு கூறுவதற்கான அனுமதியை கொடுத்துள்ளன. தந்தையோ ஆகா ஆகா என கூறும்படி கூறுகின்றார். ஏன் ஏன் என கூறாதீர்கள். எனவே இப்பொழுது புது வருடத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆகா ஆகா என கூறுவீர்களா, அல்லது ஏன் என்பதற்கு சில நேரங்களில் ஏன் என கூறுவதற்கு பாபா உங்களுக்கு அனுமதி கொடுக்கட்டுமா? ஏன் என்பது நல்லதல்ல. உங்களுக்கு வாயு தொல்லை, ஹிந்தியில் வை என்றால் வாயு தொல்லை இருக்கும் பொழுது உங்களின் வயிறு குழப்பமடைகிறது தானே. எனவே ஏன் என்பதும் வாயு தொல்லை போன்றதுதான். இதை செய்யாதீர்கள். ஆகா ஆகா என்பது நன்றாக உள்ளது. நீங்கள் அனைவரும் ஆகா ஆகா என்றே கூறுகின்றீர்கள். அச்சா, பாரதத்திலும் வெளிநாடுகளிலும் தொலைவிலிருந்து கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருப்பவர்கள் பாபா குழந்தைகளான உங்களையும் கேட்கின்றார். நீங்கள் ஆகா ஆகா என கூறுகின்றீர்களா, அல்லது ஏன் ஏன் என கூறுகின்றீர்களா? இன்று இது விடை பெறுவதற்கான நாளாகும். இன்று விடை பெறுவதற்கான நாள், இந்த வருடத்தின் கடைசி நாள். எனவே இனிமேலும் ஏன் என கூற மாட்டீர்கள் என்ற எண்ணம் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது. நீங்கள் அதை பற்றி சிந்திக்கவும் மாட்டீர்கள். கேள்விக்குறி இல்லை, வியப்புக்குறி இல்லை, ஒரு முற்றுப்புள்ளி மட்டுமே. நீங்கள் ஒரு கேள்விக்குறி இடும் பொழுது அது மிகவும் கோணலாக இருக்கும். ஆனால் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது மிகவும் இலகுவாக இருக்கும். புள்ளியான தந்தையை உங்களின் கண்களில் கலந்து விடுங்கள். நீங்கள் பார்க்கின்ற கண்மணிகள் உங்களின் கண்களில் இருப்பதைப் போல் சதா புள்ளியான தந்தையை உங்களின் கண்களில் கலந்து விடுங்கள். அவரை எப்படி கலப்பது என உங்களுக்கு தெரியுமா? அல்லது அவர் அதற்குள் பொருந்த மாட்டாரா? அவர் மேலேயும் கீழேயும் போவாரா? எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? எதற்கு நீங்கள் விடை கொடுப்பீர்கள்? ஏன் என்பதற்கு. ஒருபொழுதும் வியப்புக்குறியின் அடையாளமும் இருக்கக்கூடாது. இது எப்படி சாத்தியமாகும்? இதுவும் நடக்கிறதா? இது நடந்திருக்க கூடாதே. அப்படியென்றால் ஏன் அது நடந்தது? கேள்விக்குறி அல்லது வியப்புக்குறி இருக்கக்கூடாது. தந்தையும் நானும், இது அனைத்து நேரத்திலும் நடக்கிறது தானே என பல குழந்தைகள் கூறுகிறார்கள். தமது இதயபூர்வமான சம்பாஷணைகளில் அவர்கள் பாப்தாதாவிற்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை கூறுகிறார்கள். அவர்களால் பாபாவிடம் அனைத்தையும் முகத்திற்கு முன்னே தனிப்பட்ட முறையில் சொல்ல முடிவதில்லை. ஆனால் அவர்கள் தமது இதயபூர்வமான சம்பாஷணையில் அனைத்தையும் கூறுகிறார்கள். ஓகே, என்னதான் நடந்திருந்தாலும் அது நல்லதோ சல்தாகே, நன்றாக நடக்கிறது. ஆனால் நீங்கள் நடக்கக்கூடாதது. சல்னா நடத்தல், பறக்க வேண்டும். எனவே நீங்கள் ஏன் நடக்கின்ற விஷயங்களை பார்க்கின்றீர்கள்? பறந்து கொண்டு மற்றவர்களையும் பறக்க செய்யுங்கள். நல்ல ஆசிகளும் தூய உணர்வுகளும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஆனால் இடையில் ஏன் என்பது இருக்கக்கூடாது. நல்ல ஆசிகள் தூய உணர்வுகளை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இவை மிகவும் சக்தி வாய்ந்தவை. உங்களால், உங்களின் சொந்த தூய உணர்வுகளால் எவருடைய தூய்மையற்ற உணர்வுகளையும் மாற்ற முடியும். ஓகே, உங்களால் அவற்றை மாற்ற முடியாது விட்டால் இரண்டாவது தேர்வு என்னவென்றால் உங்களின் நல்லாசிகளும் தூய உணர்வுகளும் அழியாதவையாக இருக்கும் பொழுது சில நேரத்திற்கு என்று மட்டும் இல்லாமல் அழியாதவையாக இருந்தால் அவர்களின் தூய்மையற்ற உணர்வுகளின் ஆதிக்கத்திற்கு உங்களால் உட்பட முடியாது. இது ஏன் நடக்கிறது? எவ்வளவு காலத்திற்கு இது தொடரும்? இது எப்படி தொடரும் என நீங்கள் கேட்க ஆரம்பித்தால் உங்களின் நல்லாசிகளின் சக்தி குறைய ஆரம்பித்துவிடும். இல்லாதுவிட்டால் உங்களின் நல்லாசிகளும் தூய உணர்வுகளும் கொண்ட எண்ணங்களுக்கு அதிக அளவு சக்தி உள்ளது. பாருங்கள், நீங்கள் அனைவரும் பாப்தாதாவிடம் வந்துள்ளீர்கள். உங்களின் முதல் தினத்தை நினைவு செய்யுங்கள். பாப்தாதா என்ன செய்தார்? தூய்மையற்றவர்கள், பாவிகள், சாதாரணமானவர்கள் அல்லது வெவ்வேறு மனோபாவங்களையும் வெவ்வேறு உணர்வுகளையும் கொண்டவர்கள் யார் வந்திருந்தாலும் பாப்தாதா என்ன செய்தார்? அவருக்கு உங்களை குறித்து நல்லாசிகள் இருந்தன அல்லவா? நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள், நீங்கள் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். அவரிடம் உங்களுக்காக நல்லாசிகளும் தூய உணர்வுகளும் இருந்தனதானே? இவற்றுடனேயே நீங்கள் தந்தைக்கு சொந்தம் ஆகுவதற்காக வந்தீர்கள். எப்பொழுதாவது தந்தை பாவிகளான நீங்கள் ஏன் வந்தீர்கள் என கேட்டாரா? நீங்கள் எனது குழந்தைகள், நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள் என்ற நல்லாசிகளையே அவர் சதா கொண்டிருந்தார். தந்தை உங்களுக்காக நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருந்த போது உங்களின் இதயம் என்ன சொன்னது? எனது பாபா. அப்போது தந்தை என்ன கூறினார்? எனது குழந்தைகளே, அதேபோல் நீங்களும் தொடர்ந்து நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருந்தால் உங்களால் எதை காண முடியும்? சென்ற கல்பத்தின் எனது இனிமையான சகோதரரே, எனது நீண்ட காலம் தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சகோதரியே, அப்பொழுது மாற்றம் நிகழும். எனவே இந்த வருடம் எதையாவது செய்து இதை காட்டுங்கள். உங்களின் கைகளை வெறுமனே உயர்த்தாதீர்கள். உங்களின் கைகளை உயர்த்துவது மிகவும் இலகுவானது. உங்களின் மனங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஏன், இன்னமும் செய்வதற்கு அதிகளவு வேலை உள்ளதா? பாப்தாதா உலகிலுள்ள ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது அவருக்கு அதிகளவு கருணை பிறக்கிறது. இப்பொழுது இயற்கையின் கூறுகள் களைப்படைந்து விட்டன. இயற்கையும் இப்பொழுது களைப்படைந்து விட்டாள். எனவே அவளால் என்ன செய்ய முடியும்? அவள் ஆத்மாக்களுக்கு துன்பம் கொடுக்கின்றாள். குழந்தைகளை பார்க்கும் பொழுது தந்தைக்கு கருணை ஏற்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் கருணை ஏற்படுகிறதா? நீங்கள் செய்திகளை கேட்பீர்கள், பின்னர் மௌனமாகி விடுகின்றீர்கள். அவ்வளவுதான். ஆத்மாக்கள் பலர் சென்று விட்டார்கள். அந்த ஆத்மாக்களுக்கு பாபாவின் செய்தி கொடுக்கப்படவில்லை. குறைந்தபட்சம் இப்பொழுது அருள்பவர்கள் ஆகுங்கள், கருணை நிறைந்தவர்கள் ஆகுங்கள். இது நடக்கும். உங்களின் எல்லையற்ற மனோபாவம் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்குள் வெளிப்பட்டால் மட்டுமே நீங்கள் கருணையுடையவர் ஆகுவீர்கள். எல்லையற்ற விருப்பமின்மையின் மனோபாவம் சரீரம் அல்லது சரீர உணர்வின் விழிப்புணர்வு ஏற்படுவதும் எல்லையற்ற விருப்பமின்மைக்குரிய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதனாலேயே ஆகும். சிறிய விஷயங்கள், அற்பமான எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் உங்களின் ஸ்திதியை தளம்பலடைய செய்கின்றன. இதற்கான காரணம் என்ன? எல்லையற்ற விருப்பமின்மையின் மனோபாவம் இல்லாமல் போவதே ஆகும். பற்று காணப்படுகிறது, விருப்பமின்மை இல்லை, ஆனால் பற்று உள்ளது. உங்களிடம் சம்பூர்ணமான எல்லையற்ற விருப்பமின்மை இருக்கும் பொழுதே உங்களின் மனோபாவத்திலும் விருப்பமின்மை, உங்களின் பார்வையிலும், உங்களின் உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளிலும் சேவையிலும் எல்லையற்ற விருப்பமின்மை. அப்பொழுது மட்டுமே முக்திதாமத்தின் வாசல்கள் திறக்கும். இப்பொழுது செல்கின்ற ஆத்மாக்கள் மறு பிறவி எடுத்து மீண்டும் துன்பத்தை அனுபவம் செய்வார்கள். எவ்வாறாயினும் நீங்களே முக்திதாமத்தின் வாசல்களை திறப்பதற்கான கருவிகள் ஆவீர்கள். அப்படித்தானே? நீங்கள் தந்தை பிரம்மாவின் சகப்பாடிகள் தானே? எனவே உங்களின் எல்லையற்ற விருப்பமின்மையின் மனோபாவமே வாசல்களை திறப்பதற்கான சாவியாகும். அந்த சாவி இன்னமும் பயன்படுத்தப்படவில்லை. தந்தை பிரம்மாவும் இன்னமும் காத்திருக்கின்றார். முன்னோடி குழுவினரும் காத்திருக்கிறார்கள். இயற்கையின் பஞ்சபூதங்களும் காத்திருக்கின்றன. அவர்கள் மிகவும் களைப்படைந்து விட்டார்கள். மாயையும் தனது நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றாள். இப்பொழுது பேசுங்கள். ஓ மாஸ்டர் சர்வசக்திவான்களே, நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என எனக்கு சொல்லுங்கள். இந்த வருடம் நீங்கள் ஏதாவது புதுமையை ஏற்படுத்துவீர்கள் தானே? நீங்கள் அதை புது வருடம் என்று அழைக்கின்றீர்கள். எனவே நீங்கள் புதுமையாக எதையாவது செய்வீர்கள் தானே? எனவே இப்பொழுது எல்லையற்ற விருப்பமின்மைக்கான மனோபாவத்தை கொண்டிருப்பதற்கும் முக்திதாமத்திற்கு செல்வதற்குமான சாவியை தயார் செய்யுங்கள். நீங்கள் அனைவருமே முதலில் முக்திதாமத்திற்கே செல்லப் போகின்றீர்கள். அப்படித்தானே? நீங்கள் தந்தை பிரம்மாவிற்கு அவருடனேயே நீங்கள் திரும்பி செல்வீர்கள் என்றும், அவருடனேயே கீழே வருவீர்கள் என்றும், அவருடனேயே ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள் என்றும், அவருடனேயே பக்தி செய்வீர்கள் என்றும் சத்தியம் செய்துள்ளீர்கள். எனவே இப்பொழுது ஆயத்தங்களை செய்யுங்கள். நீங்கள் அதை இந்த வருடம் செய்வீர்களா அல்லது உங்களுக்கு இன்னும் ஒரு வருடம் வேண்டுமா? மீண்டும் மீண்டும் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள் என்பதை, செய்ய முடியும் என்று நினைப்பவர்களை கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? அப்பொழுது முன்னோடி குழுவினர் உங்களுக்கு பல வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். அவர்கள் மிகவும் களைத்து விட்டார்கள். அச்சா, ஆசிரியர்கள் என்ன கூறுவீர்கள்? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் என்ன கூறுகின்றீர்கள்? அனைத்திற்கும் முதலில் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கும் சக்திகளும் பாண்டவர்களும், உங்களில் யார் இதை செய்வீர்கள்? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அரைவாசி அல்ல. நீங்கள் உங்களின் கைகளை அரைவாசி உயர்த்தினால் நீங்கள் அரைவாசியே அதை செய்வீர்கள் என்றே சொல்லப்படும். உங்களின் கைகளை உயரே உயர்த்துங்கள். அச்சா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இரட்டை வெளிநாட்டவர்களான உங்களை கைகளை உயர்த்தும்படி பாபா கேட்கின்றார். இரட்டை வெளிநாட்டவர்களே, ஒருவரை ஒருவர் பார்த்து யார் தனது கையை உயர்த்தவில்லை என பாருங்கள். அச்சா, சிந்தி குழுவில் இருப்பவர்களும் தமது கைகளை உயர்த்துகிறார்கள். இது ஓர் அற்புதமே. நீங்கள் அனைவரும் இதை செய்வீர்களா? சிந்தி குழுவினர் இதை செய்வீர்களா? அவ்வாறாயின் இரட்டை பாராட்டுகள், மிகவும் நல்லது. ஒருவருக்கொருவர் சகவாசத்தை கொடுத்த வண்ணம், நல்லாசிகளுடன் சிக்னலை கொடுத்த வண்ணம் கைகளை இணைத்தபடி நீங்கள் இதை செய்ய வேண்டும். அச்சா, ஒன்று கூடலில் உள்ள யாரோ ஒருவர் கத்தி சப்தமிட்டார். அனைவரும் அமருங்கள். இது எதுவும் புதிதல்ல. இப்பொழுது ஒரு வினாடியில் ஒரு புள்ளியாகி புள்ளியான தந்தையை நினைவு செய்யுங்கள். சூழ்நிலைகள் எத்தகையதாக இருந்தாலும் அவற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். உங்களால் அதை செய்ய முடியுமா? ஒரு வினாடியில் நான் பாபாவிற்கு சொந்தமானவன், பாபா என்னுடையவர். அச்சா, எங்கும் உள்ள புதிய யுகத்தின் அதிபதிகளாக இருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும், புது வருடத்தை ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுகின்ற எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும், சதா பறப்பதுடன் மற்றவர்களையும் பறக்கச் செய்யும் பறக்கும் ஸ்திதியிலுள்ள குழந்தைகளுக்கும், தீவிர முயற்சி செய்வதன் மூலம் வெற்றி மாலையின் மணிகள் ஆகப்போகின்ற வெற்றி பெறுகின்ற இரத்தினங்களுக்கும், புதிய வருடத்திற்கும் புதிய யுகத்திற்கும் பாப்தாதாவின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த தட்டு நிறைந்த வாழ்த்துக்கள், பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு கையை தட்டலாம், உங்களின் கைகளை அசைக்கலாம். அச்சா ஆசீர்வாதம். நீங்கள் ஒருமுகப்படுத்தலையும் ஸ்திரத்தன்மையையும் பயிற்சி செய்வதன் மூலம் உங்களின் ஸ்திதியை நிலையாகவும் ஸ்திரமாகவும் ஆக்கி அதனால் முழுமையான வெற்றியின் சுரூபம் ஆகுவீர்களாக. உங்களுக்குள் ஒருமுகப்படுத்துதல் இருக்கும் பொழுது நீங்கள் இயல்பாகவே நிலையான மற்றும் ஸ்திரமான ஸ்திதியை கொண்டிருப்பீர்கள். ஒருமுகப்படுத்தலால் வீணான எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் முடிந்துவிடும். அத்துடன் அனைத்துமே சக்தியால் நிரம்பிவிடும். ஒருமுகப்படுத்துதல் என்றால் ஒரு மென்மையான எண்ணத்தில் ஸ்திரமாக இருத்தல் என்று அர்த்தம். இதில் மரம் முழுவதன் விரிவாக்கமும் அமிழ்ந்துவிடும். உங்களின் ஒருமுகப்படுத்தலை அதிகரியுங்கள். சகல வகையான குழப்பங்களும் முடிந்துவிடும். உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் இலகுவாக வெற்றி நிறைந்தவை ஆகும். இதற்கு ஏகாந்தத்தில் இருங்கள். ஸ்லோகம். ஒரு முறை நீங்கள் தவறு செய்த பின்னர் அதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திப்பது என்றால் தொடர்ந்து ஒரு கரையின் மேல் மற்றொரு கரையை ஏற்படுத்துதல் என்று அர்த்தம். ஆகவே கடந்த காலத்திற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். அவ்யக்த இஷாரா. ஒன்றிணைந்த ரூபம் என்ற விழிப்புணர்வால் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். தற்சமயம் எப்படி ஆத்மாவும் சரீரமும் ஒன்றிணைந்திருக்கின்றனவோ அதேபோல் நீங்களும் தந்தையும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். எனது பாபா என்பதை நினைவு செய்யுங்கள். உங்களின் நெற்றியில் சதா உங்களின் சகவாசத்தின் திலகத்தை அணிந்திருங்கள். உங்களின் சகப்பாடியான சுஹாகை, அதாவது கணவனை, ஒருபொழுதும் உங்களால் மறக்க முடியாது. எனவே எப்பொழுதும் உங்களின் சகப்பாடியை உங்களுடனேயே வைத்திருங்கள். நீங்கள் அவருடன் இருந்தால் அவருடனேயே திரும்பிச் செல்வீர்கள். நீங்கள் அவருடனேயே இருந்து அவருடனேயே திரும்பிச் செல்ல வேண்டும். அவர் உங்களுடன் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் இருக்கின்றார். ஓம் சாந்தி.